الحمد لله الحمد لله من عمت بجميل السلطان والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت للغد واتقوا الله إن الله خبير بما تعملون.
صدق الله العظيم. விழிந்ததினையும் பறந்த மண்ணையும் படைத்து விண்ணிலை விண்ணிலையும் மண்ணிலை மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிமாணித்துக் கொண்டிருக்கக்கூடியதனாலும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா உத்தியோகங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். சத்தியத்தின் தூண்டல் சன்மார்க்கத்தின் போதவர் சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நதி சந்தோஷம் அடைகிறவர்கள் அவர்கள் மீதும் இஸ்லாமியரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பதற்காக வேண்டி தங்களுடைய இன்புயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சகாபாக்கள் தாபியுங்கள் கரண தாபியுங்கள் மேலும் பயணத்து நாள் வரும் வரைக்கும் அவ்வாறு காணாதன் மூலமாக இப்பூலோவுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அவன் உண்மையான வழியில் யார் யார் எல்லாம் இருந்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லதார்கள் மீதிலும் அவ்வளவும் சாந்தியும் சமாதானமும் எந்தையும் உண்டாததாக ஒரு தினத்திலே அவ்வாவினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டும் தூய்மையான உள்ளங்கள் உடனடி காக்கூடிய மீன்களுடன் அவ்வாவின் இல்லமான பள்ளிவாயிலே ஒன்று கூட இருக்கும் அண்ணாவின் நல்லதார்கள் இஸ்லாமிய வாழ்ந்த உள்ளங்கள் ஆரம்பமாக சந்தர்ப்பங்களிலும் கூடமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் இருக்கிறார் அது உண்மையான முறையில் தத்துவமாக செய்து பயந்து கண்டு நடந்து கொள்ளுமா முகத்த நவீனத்து மக்கள் உங்களுக்கும் அந்த உண்மையான தத்துவத்தை கொண்டு வன்மையான வசதியை செய்து கொள்கின்றேன் நம்முடைய சத்தியமும் நட்டத்தரை பிறப்பிக்கின்றேன். அன்பான மேலான பெரியவர்களே சகோதரர்களே எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எப்படியான ஒரு காலகட்டத்தில் சூழ்நிலையில் நாம் இந்த பூமிக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணேசபுரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே முழுவதத்திலையும் பேசு பொருளாக மாறி இருக்கின்ற ஒரு காலம் இருந்தது முஸ்லீம்கள் மாத்திரம்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று முஸ்லீம் அல்லாத அந்நியர்கள் கூட இதற்காக வேண்டிய கோஷங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பேசுபொருள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கிழக்கினுடைய புரட்சியை கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே இந்த பூமிக்கு நேரால் எது நடந்தாலும் அதை அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு விசேஷமாக அதிலே பணிப்பினை வைத்திருக்கிறார், நிறைய பணிப்பினைகளை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று பலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை உற்று நோக்குகின்ற நேரத்தில் ரப்பு அல்லாஹ் இந்த உலகத்தான் ரெண்டு சாராருக்கு அழகான புத்திமல்லை இந்த நிகழ்விலே இந்த பிரச்சனையை வைத்திருக்கிறார். ஒன்று முஸ்லீம்களுக்கு ஒரு பணிப்பினை, இரண்டாவது முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு ஒரு புத்திமல். இந்த பிரச்சனையில முஸ்லீம்களுக்கு அல்லா வைத்திருக்கக்கூடிய புத்திமதி படிப்பினை என்னவென்றால், கண்ணியமானவர்களே, கியாமத் நெருங்கிவிட்டது, உலக அழிவு நெருங்கிவிட்டது, உலகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, உலகம் அழித்து நாசமாக்கப்படுகின்ற காலம் மிக விரைவாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்களே, மூமின்களே, ஆகிலத்திற்காக வேண்டி உங்களை தயார்படுத்துங்கள், கியாமத்துடைய நாளைக்காக வேண்டி உங்களை தயார்படுத்துங்கள், மௌத்துடைய சிந்தனையை உங்களுடைய கல்வக்குள்ளே எடுத்துக் கொள்ளுங்கள் என்ற மிகப்பெரிய ஒரு புத்திமணியை இந்த நிகழ்வில் மாத்திரமல்ல அந்த பலஸ்தீனிலே இருக்கின்ற பட்சிகள் குழந்தைகளுடைய வார்த்தையில் இருந்து கூட என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்று சட்டியல் போட்டார்களோ ஒட்டுமொத்தமான விடயங்களும் கண்ணுக்கு முன்னால் நடந்தேற்பது இருக்கக்கூடிய உண்மையை முழு உலகமும் கண்டு கருத்து கொண்டிருக்கிறது. எனவே இரண்டாவது படிப்பினை அந்நியர்களுக்கு தீனுல் இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கம் உண்மையானது, அதுதான் சரியான மார்க்கம் என்ற பாடத்தை முழு உலகத்துக்கும் இந்த நிகழ்வு சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டு புத்திமணியை இந்த பிரச்சினையினுடைய நிகழ்வு இந்த சமுதாயத்துக்கு சொல்லித் தருகின்ற பாடம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சமூகம் இரண்டு காரணத்தினால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவார்கள். குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் சொல்லுகின்ற புத்திமணி, ரெண்டு காரணத்தினால் இந்த பூமிக்கு மேலால் முஸ்லீம்கள் சோதிக்கப்படுவார்கள். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தாலே இந்த பூமிக்கு மேலால் சோதனை. யாராயிருக்கட்டும், அல்லாஹ்வை ஈமான் கொண்டுவிட்டால் இந்த பூமிக்கு மேலால் மௌத்து வரைக்கும் சோதிக்கப்படுவார்கள். இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இந்த பூமிக்கு மேலால் வரும் வரைக்கும், வெளியாகும் வரைக்கும் முஸ்லீமாக இருந்தால் அவர்கள் சோதிக்கப்படுவார்கள். இந்த காரணத்துக்கு 124,000 நபிமார்களும் விதிவிலக்கு கிடையாது. அதற்கு 950 வருடங்களாக கல்லை பட்டார்கள். எதற்காக? ஆட்சிக்கல்ல, அதிகாரத்துக்கல்ல, உரிமைக்கல்ல, சொத்து செல்வங்களை பாதுகாப்பதற்கல்ல, அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை இந்த பூமிக்கு மேலால் பரப்பிய ஒரு காரணத்தினால் அவர் 950 வருடங்களாக அடிபட்டார்கள். கருத்திரம் எல்லோருக்கும் தெரியும். இந்த நபியுடைய கருத்திரத்தை பட்டியல் போட்டு பாருங்கள். உயிரையும் முகம்மதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு மேலால் ரெண்டு விடுத்தம் இரத்தம் சிந்தினார்கள். ரெண்டு விடுத்தம் சிந்திய இரத்தமும் ஆட்சி அதிகாரத்துக்கு அல்ல, ரப்பு அல்லாஹ் என்று சொன்ன ஒரு வார்த்தை தான் வேண்டி. தாய்க்குரிய சரித்திரம், நம் அடிக்கடி கேட்கின்ற சரித்திரம்,
உம்ராவுக்கு போனால் சாயக்கூடிய பயணம் இருக்கிறது, அங்கே கேட்போம். கண்ணியமானவர்களே, 9 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சிறுவர்களையும் வாய்ப்பர்களையும் ஏறி கண்ணா அடித்து 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 துரத்தினார்கள். இன்று போனாலும் சாயக்குள்ளே இருக்கின்றது மஸ்ஜிது அக்கா. இப்பொழுது அந்த இடத்துக்கு இறங்க முடியாத தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிது அக்காத்துக்கு பக்கத்தில் தான் ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணடி பட்டு வந்து குந்திய அமர்ந்த இடம் இன்று வரைக்கும் இருக்கிறது. எந்த அளவுக்கு அடிப்பட்டார்கள் என்றால், கண்ணடி பட்டு 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 ரசூலுல்லாஹுடைய உடம்பு தகர்ந்தது, மேலியில் இருந்து ரத்தம் பீரித்து வழிந்தது. எந்த அளவுக்கு என்றால், ரத்தம் வடிந்து ரசூலுல்லாஹுடைய செருப்போட ரத்தம் ஒட்டுகின்ற அளவுக்கு கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயுக்குரிய பயணத்தில் அடி வாங்கினார்கள். எதற்காக? அல்லாஹ் என்ற வார்த்தைக்காக. அதனுடைய யுத்தம் சில சரித்திரங்கள் பேச முடியாத கண்ணியமானவர்கள் இதயம் தாங்கி தாங்கி வலது பக்க கீழ்வாய் இந்த உதட்டில பட்டு உதடு ரெண்டாக பிளந்தது, உதடு ரெண்டாக பிளந்தது. இந்த வெட்டும் பல கலந்து தெரித்தது ரசூலுல்லாஹி. இரண்டாவது கல் அப்துல்லாஹி இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹ்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு கல். ரசூலுல்லாஹி இடது கண்ணத்துக்கு ஒரு கல் இருந்தால், ரசூலுல்லாஹிய இடது கண்ணம் வெடித்து முழு தாடியும் ரத்தத்தால் நிறைந்தது. மூணாவது அப்துல்லாஹி இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேலிருந்து ஒரு கல் அடித்தான். ரசூலுல்லாஹுடைய நெற்றியில் வந்து பட்டது. ரசூலுல்லாஹ் இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள். அவன் அடித்த அந்த கல்லுடைய அடியுடைய பவர், அந்த இரும்பு கவசம் ரெண்டாக பிளந்தது. அந்த இரும்பு கவசத்தில் இருக்கின்ற ரெண்டு கம்பி துண்டிகள் ரசூலுல்லாஹுடைய மஞ்சை ஓட்டுக்குள்ளே இறங்கி சுருண்டு மயக்கத்தில் கீழே விழுந்தார்கள். பட்டார்கள் அருமை தூதர் முகமதே முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் ஓட்டுகின்ற அளவுக்கு அடி வாங்கினார்கள். ஆட்சி அங்காரத்து கல்ல அல்லாஹ் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அடிபட்டார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த யதார்த்தத்தை முஸ்லிம்களாகிய நாம் சரியாக புரிந்தோம் என்றால், நபியே இந்த உலகத்தில் ரத்தம் ஓட்டினார்கள் என்றால், சோதிக்கப்பட்டார்கள் என்றால், துன்புறுத்தப்பட்டார்கள் என்றால், கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, நாம் எம்மாத்திரம் என்பதை மாத்திரம் உணர்ந்தோம் என்றால், உலகத்துடைய சோதனை முஸ்லிம்களுடைய பார்வையில் சோதனையாக தெரியாது. எனவே சொல்ல வருகின்றவரைய முதலாவது காரணம், முஸ்லீமாக பிறந்து விட்டார் இந்த பூமிக்கு மேலால் சோதனை. இரண்டாவது நாம் செய்யக்கூடிய பாவத்தினால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவோம். பாவம் கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே சகோதரர்களே, முஸ்லீமாக பிறந்தால் சோதிக்கப்படுவோம் என்கிறதுக்கு அல்லாஹ் ரெண்டு சாராரை கியாமத்து வரும் வரைக்கும் படைத்திருக்கிறார் எங்களுக்கு சோதனைக்காக வேண்டி. குர்ஆன் பேசுகிறது, ஒன்று அஹ்லுல் கிதாப், அஹ்லுல் கிதாப் யஹூதி நசாராக்கள், இவர்கள் சோதனையாக இருப்பார்கள். எதுவரைக்கும்? இந்த பூமிக்கு மேலால் பெற்றால் வெளியாகும் வரைக்கும் இவர்களுடைய சூழ்ச்சி சதித்திட்ட முஸ்லீம்களுக்கு எதிராக இந்த பூமிக்கு மேலால் தாண்டவமானோ எங்களுக்கு எதிராக கதிகளை போர்களை தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். சொல்லுகிறது, ஏக காலத்தில் உங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், இந்த ரெண்டு பாலாரும் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு உலமாக்கள், இந்த ரெண்டு சாராரும் ரெண்டு விதமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரெண்டு காரணத்தினால் சோதிக்கப்படுவோம். ஒன்று முஸ்லீம் அங்கத்துடன் தான் நாம் செய்யக்கூடிய பாவத்தினால். முஸ்லீம் அங்கத்துடன் தான் சோதிப்பதற்கு ரெண்டு கூட்டத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறார், யஹூதி நசாராக்கள், இரண்டாவது முஸ்ரிக்கீங்கள். இந்த ரெண்டு சாராரும் எங்களுக்கு எதிராக ரெண்டு விதமான சதிகளை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அதுல ஒன்று, முஸ்லீம்களை இந்த உலகத்தை விட்டு அடித்து நாசமாக்க வேண்டும். உயிரோடு இருக்கக்கூடாது, இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். இதற்கு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய தேவை கிடையாது. பலஸ்தீனில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பரிதாபமாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால், அந்த குழந்தைகள் செய்த அநியாயம் என்றால், பெண்கள் ஆயிரக்கணக்கான பேர் படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றால், அந்த பெண்கள் அவர்களுக்கு செய்த அநியாயம் என்றால், கண்ணியமானவர்களே, என்ன புரிகிறது? இவர்களுடைய நோக்கம் முதலாவது சரி, இந்த உலகத்தை விட்டு முஸ்லீம்களை அழித்து நாசமாக்க வேண்டும். இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட வேண்டும். இவர்களுடைய சொத்து செல்வங்கள் தீக்கிரையாக்கப்பட வேண்டும். முழு கஸாவும் மயான பூமியாக இன்று காட்சியளிக்கிறது. மயான பூமியாக காட்சியளிக்கிறது. அத்துணை கட்டிடங்களும் அந்த குண்டு வெடிப்புகளுக்கு இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆன் பேசுகிறது, இவர்களுடைய சதி முஸ்லீம்களை எக்ஸ்ட்ரஸ் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற சதி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள். அடித்து முடித்த ஈராக்காக இருக்கலாம், அடித்து முடித்த ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், சோமாலியா, செட்னியா, பஸ்னியா, சிரியா, லெபனான், யமன், ஏன் இப்பொழுது அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீனாக இருக்கலாம், எந்த இஸ்லாமிய நாடுகளையும் பட்டியல் போட்டு பாருங்கள். என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, ஆட்சியை பிடிக்கணும் என்ற நோக்கம் அல்ல, முஸ்லீம்களை அழித்து நாசமாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது முதலாவது சூழ்ச்சி. ஆனால் இரண்டாவது சூழ்ச்சி இருக்கிறது, இது பயங்கரமானது. இன்று முழுவதும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், முதலாவது சூழ்ச்சி சதி. இந்த சோதனையை பற்றி முழு உலகமும் பேசுகிறது, அந்நியர்கள் உட்பட பேசுகிறார்கள். இதை மட்டும் தான் நானும் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சோதனை மாற்று கருத்துக்கு இடமில்லை, இரண்டாவது கருத்துக்கு இடமில்லை. பயங்கரமான அநியாயம், அதுக்கு இரண்டாவது மாற்று கருத்துக்கு இடமில்லை, கண்ணியமானவர்களே. ஆனால் இந்த சோதனை உடம்பிலே உயிர் இருக்கும் வரைக்கும் தான் இந்த சோதனை இந்த பூமிக்கினரால் நடக்கும். ஆட்சி இருக்கும் வரைக்கும் ஆட்சியோடு விளையாடுவார்கள், சொத்துகள் இருக்கும் வரைக்கும் சொத்தோடு விளையாடுவார்கள், உரிமைகள் இருக்கும் வரைக்கும் உரிமையோடு விளையாடுவார்கள். கடைசி எண்ணெய் தேர்வு தெரியுமா? உடம்பிலே ரூ இருக்கும் வரைக்கும் ரூஹோடு விளையாடுவார்கள். ரூ கலத்தப்பட்டதற்கு பின்னால் அந்த சோதனைக்கு முற்றுப்புள்ளி வந்துவிடும். ஆனால் இரண்டாவது சோதனை, அவர்களுடைய இரண்டாவது சூழ்ச்சி, இதை யாரும் பேசுவது கிடையாது. ஆனா ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களும் இந்த சதிக்குள்ளே சிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை சகப்பான உண்மையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது சோதனை, உலகம் போகும், ஆட்சி போகும், அதிகாரம் போகும், உரிமை போகும், சொத்து செல்வம் போகும், ஏன் உயிர் போகும், பிரச்சனை இல்லை. இரண்டாவது சோதனையில் மாற்றினோம் என்றால், கலக்கப்பட போவது துன்யா அல்ல, ஆட்சி அதிகாரம் அல்ல, கலக்கப்பட போவது எங்களுக்கு அல்லாஹ் படைத்து வைத்திருக்கக்கூடிய சுவர்கள். ஈமானோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள், ஈமானோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலிருந்து ஒப்பாக்காகின்ற எந்த முஸ்லீமும் அல்லாஹ் என்ற கலிமாவோடு இந்த பூமியை விட்டு பிரியக்கூடாது. இது நான் சொன்னதல்ல, பகத்த ரப்பு குர்ஆன் சொல்றான், லா யஸாலூன யுகாத்திலூனகும் ஹத்தா யர்துக்கும் அன் தீனிக்கும் இன் தஃஆஓ. நபியே நாயகமே, இந்த யஹூதிகள், இந்த நசாராக்கள், இந்த வேதப்படுத்தப்பட்டவர்கள், இவர்கள் உங்களுக்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள், ஓய மாட்டார்கள். இதற்கு எதிராக போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? எழுத்துக்கும் நீங்கள் ஒட்டுமொத்தமான முஸ்லீம்களும் முருத்தத்துகளாக மாறும் வரைக்கும் இவர்களுடைய சதி பூமிக்கு மேலாம் ஓயாது என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, இதை பற்றி யார் பேசுகிறோம்? வீட்டுக்குள்ளே சொந்த மனைவியிடத்தில் தொழுகை இல்லை. மகிழ்வுக்கு பின்னால் அங்கு ஒளிபரப்பக்கூடிய அந்த டிவியிலே தொடர் நாடகங்களையும் ஆபாசங்களையும் பாடல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய தவி? யாருடைய தவியிலே? பெற்ற பிள்ளையிடத்தில் தொழுகை இல்லை, பெற்றவர்களிடத்தில் தொழுகை இல்லை, சகோதர சகோதரிகளிடத்தில் தொழுகை இல்லை, பக்கத்து வீட்டில் தொழுகை இல்லை, மகன்னாவில் தொழுகை இல்லை. இது யகூதிகளுடைய சதிக்கு சிக்கி இருக்கிறோம் என்று எங்களுக்கு சிந்திக்க தோணவில்லை. உச்சம் தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும், தலைமுடி வெட்டுவதில் இருந்து செருப்பு அணிகின்ற வரைக்கும் அந்நிய கலாச்சாரத்தில் மூழ்கி கிடக்கின்றோம். கண்ணியமானவர்களே, முதலாவது சோதனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கம் பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது அவர்களுடைய மிக பிரதானமான சதி என்று குர்ஆன் சொல்கிறது. இதை பற்றி சிந்திக்க இஸ்லாமிய சமூகம் தவறிவிட்டது. எனவே கண்ணியத்துறை மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்றபடியால் எங்களுக்கு எதிராக ரெண்டு விதமான கதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒன்று எங்களை அழிக்க வேண்டும், இரண்டாவது எங்களுடைய கழிவுக்குள்ளே இருக்கின்ற அல்லாவை இல்லாமலாக்க வேண்டும், ஈமானை பறிக்க வேண்டும். இதற்காக வேண்டி காலாகாலமாக, காலத்துக்கு காலம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், சூழ்நிலைக்கு தக்கவாறு இந்த யகூதி நபராக்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக கதிகளை தீட்டிக் கொண்டே இருப்பார்கள். அந்த வரிசையில் இன்று எங்களுக்கு எதிராக அவர்கள் தீர்த்தியிருக்கக்கூடிய சதி, அதை நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய தேவையில்லை. பயங்கரவாதம் தீர்க்க தோன்றுகின்ற விடயம் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பொதுமக்களையும் கொண்டு குடித்து விட்டு அவர்களும் தீவிரவாதிகள் என்று நாட்டுக்கு உண்டாக தலை சாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இஸ்ரவேலர்கள் முழு உலகமுமே சொல்லுகிறது யார் பயங்கரவாதி என்று. ஆனால் அவர்கள் செய்திகளிலே போகின்ற சமாச்சாரங்கள் அந்த சிறு குழந்தைகள் கூட பயங்கரவாதிகளாம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சொல்வது, இன்று எங்களுக்கு எதிராக சூட்டப்பட்ட பதி பயங்கரவாதம். இந்த பெயர் எப்பொழுது சூட்டப்பட்டது? இந்த சதி எப்பொழுது எங்களுக்காக இயக்கப்பட்டது? எல்லோருக்கும் தெரியும், இந்த பூமிக்கு நேரம் இரண்டு உலகமான யுத்தங்கள் நடைபெற்றன. ஒன்று 1914 ஜூலை மாதம் ஆரம்பித்த யுத்தம், 1918 நவம்பர் மாதம் முடிவுக்கு வந்தது. சுமார் 4 வருடங்களும் சில மாதங்களும் இந்த பூமிக்கு நேரால் முதலாவது உலகமான யுத்தம் நடந்தது. இந்த முதலாவது உலகமான யுத்தத்தில் இந்த பூமிக்கு நேரால் கிட்டத்தட்ட 35 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 35 மில்லியன். இரண்டாவது உலகமான யுத்தம் 1939 செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி ஆரம்பித்த யுத்தம், 1945 செப்டம்பர் மாதம் இரண்டாம் திகதி முடிவுக்கு வந்தது. சரியாக 6 வருட காலம் இந்த பூமிக்கு மேலால் இரண்டாவது உலகமான யுத்தம் நடைபெற்றது. எல்லோருக்கும் தெரியும், சரித்திரத்தை கொஞ்சம் தேடி வாசித்து பார்க்க, அந்த 6 வருட காலத்துக்குள்ளே இந்த பூமிக்கு மேலால் சுமார் 85 மில்லியன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 85 மில்லியன், கிட்டத்தட்ட 8.5 கோடி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். களத்தில் சுமார் 100 மில்லியன், 10 கோடி போர்கள் களத்திலே இறக்கப்பட்டது. இரண்டாவது உலக மகாயுத்தத்தில் உலகம் மிக பயங்கரமான அழிவுக்கு முகம் கொடுத்தது. இந்த அளவுக்கு அந்த காலத்தில் பேசுபொருளாக மாறியது என்றால், இதற்கு பின்னால் உலகம் தலை தூக்குமா என்ற அளவுக்கு பயங்கரமான அழிவுக்கு உலகம் முகம் கொடுத்தது. அதற்கு பின்னால்தான் இதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு அநியாயம், இப்படி ஒரு அழிச்சாட்டியர், இப்படி ஒரு கோரமான நிகழ்வு இந்த பூமிக்கு மேலாம் நடக்க கூடாது என்பதற்காக வேண்டித்தான் 1945 பின்னால் இந்த உலகத்திலே அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு சபைதான் ஐக்கிய நாடுகள் சபை. 1945-1947 எட்டு இந்த 3 வருட கெட்டுக்குள்ள இந்த பூமிக்கு மேலா உருவாக்கப்பட்ட சபைதான் ஐக்கிய நாடுகள் சபை. ஏற்றா கொண்டு சென்றார்கள் தெரியுமா? இதற்கு பின்னால் இது போன்ற ஒரு கோர செயல் இந்த பூமிக்கு மேலால் நடக்கக்கூடாது. இவர்கள் முழு உலகத்துக்கும் ஒரு யாப்பை தயாரித்தார்கள். முழு உலகத்துக்கும் ஒரு யாப்போ. அந்த யாப்பிலே ஈட்டப்பட்ட மிக பிரதானமான சட்டங்களில் ஒன்றுதான் மனித உரிமை சட்டம். கண்ணியமானவர்களே, இப்பொழுது ஐக்கிய நாடு சபையில் சமீபத்தில் ஒரு நாள் இடைந்தது, கிட்டத்தட்ட 193 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபை என்ற அந்த சபைக்குள்ளே உள்ளடங்குகின்றன. அதிலே தீர்க்கப்பட்ட மிக முக்கியமான சட்டம் தான் மனித உரிமை சட்டம். மனித உரிமை சட்டம் என்றால் என்ன? மனித உரிமை சட்டம் என்றால் என்ன? அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன? யாராக இருந்தால், எங்கிருந்தால், எந்த தேசத்தில் இருந்தால், எந்த திக்கில் இருந்தால், எந்த நாட்டில் இருந்தால், எந்த சங்கத்தில் இருந்தால், அது சிறுபான்மையோ, அது பெரும்பான்மையோ, அது அற்பமானவர்களோ, அது சொற்பமானவர்களோ, யாராக இருக்கட்டும், எங்கிருக்கட்டும், அவரவர் அவரவர்களுடைய மத சுதந்திரத்தோடு பூமிக்கு மேலால் நடமாடலாம். அதற்கு எதிராக எவனாவது குரல் கொடுத்தால் அது மனித உரிமை மீறல் என்ற குற்றத்தின் பேரில் வந்து அவருக்கு தக்க தண்டனை வழங்கப்பட வேண்டும். இதற்கு பெயர்த்தால் மனித உரிமை சட்டம். ஆனால் இன்று இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய பிழையர் அந்த சட்டமும் இந்த பூமிக்கு மேலால் குழி தோண்டி புகைக்கப்பட்டுவிட்டது. கண்ணியத்துக்குரியமான பெரியவர்களே, சகோதரர்களே, சொல்ல வருகின்றவரையா, இந்த சட்டத்தை ஈட்டியவர்களே யகூதி மக்களாக்கள். யகூதி மக்களாக்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கே புரியவில்லை இந்த சட்டம் முஸ்லிம்களுக்கு சாதகமாக அமையப் போகிறது. அமைந்தது, இஸ்லாம் வளர்ந்தது, முஸ்லிம்கள் முன்னேறினார்கள், முஸ்லிம்கள் முன்னேறினார்கள். இதை தாக்கு பிடிக்க முடியவில்லை அவர்களுக்கு. கண்ணியமானவர்கள், யகூதி நசாராக்கள் ஒரு செய்தி இருக்கிறது, முஸ்லிம்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு ஜீரணிக்காது, தூக்கம் வராது. இஸ்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தது, இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்ப ஒன்று சேர்ந்தாக சுத்திஜீவிகள் எல்லாம் என்ன செய்வது? விட்டுவிடக் கூடாது. இப்படியே விட்டுவிட்டோம் என்றால் இவர்கள் தலைக்கு மேலாம் ஏறிவிடுவார்கள். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இவர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற்றது. என்ன செய்யலாம்? அந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்வுதான் அவர்கள் எதிர்த்தார்கள். நாம் முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிப்போம், சமூகத்துக்கு காட்டுவோம், அதற்கு பின்னால் அடித்து ஒழித்து நாசமாக்குவோம், உலகத்தில் எந்த நாடும் தட்டி கேட்காது என்ற ஒரு பயங்கரமான சதியை தீட்டியது 1948 முன்னால். அன்றிலிருந்துதான் எங்களுக்குரிய பெயர் பயங்கரவாதிகள் என்ற பெயர் எங்களுக்கு சூட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 80-90 வருடங்களாக அந்த பெயரை வைத்துக் கொண்டுதான் இவர்கள் படத்தை ஓட்டிக் கொண்டு போகிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, எது நடக்கட்டோ அந்த தரவரிசையில், அந்த தரவரிசையில் பயங்கரவாதிகள் என்ற அந்த சதி திட்டத்தோடு இன்று அவர்கள் கை வைத்திருக்கக்கூடிய நாடு என்ற எல்லோருக்கும் தெரியும், பிலஸ்தீனுடைய நாடு, பலஸ்தீனுடைய பூமி. கண்ணியமானவர்களே, முதலாவது ஒன்றை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். பலஸ்தீனுடைய பிரச்சனை இது நாட்டு பிரச்சனை அல்ல, இது ஆட்சி பிரச்சனை அல்ல, இது உரிமை போராட்டம் அல்ல, இது கொள்கை பிரச்சனை, இது ஈமான் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பலஸ்தீனுடைய அந்த பைத்துல் முக்கத்தர் அது பலஸ்தீன் மக்களுக்கு மாத்திரம் சொந்தம் அல்ல, முழு உலகவாழ் முஸ்லிம்களுக்கும் சொந்தமான இடம் பைத்துல் முக்கத்தஸ். இதை நாம் சரியாக புரிய வேண்டும். இது இனவாதமோ மதவாதமோ அல்ல, இது எங்களுடைய உரிமை, இது எங்களுடைய அக்கீதா, இது எங்களுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட பிரச்சினை. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பிருக்கிறது. அதை பற்றி பேசுவதற்கு கண்ணியமானவர்களே, பலஸ்தீன் சாதாரணமான மண் அல்ல. மக்கள் ஒரு பொய் செய்கிறார்கள். ஏன் இந்த யகூதிகள் இந்த இஸ்ரவேலர்கள் பலஸ்தீனில் கை வைத்தார்கள்? எதற்காக கை வைத்தார்கள்? கண்ணியமானது, அதை நான் பின்னால் சொல்கிறேன். பலஸ்தீனுடைய பூமி முதலாவது வழங்க வேண்டும். சாதாரணமான மண் அல்ல. 1,24,000 நபிமார்களுடைய கால் பாதம் பட்ட ஒரே பூமி மக்காவுக்கு பின்னால் பூமி. எங்களுடைய உயிரையும் விட மேலான முகம்மது முத்தப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான திருக்கால் பதிந்த அற்புதமான பூமி பலஸ்தீனுடைய பூமி. சாதாரணமான மண் அல்ல. ஆயிரக்கணக்கான சகாபாக்களுடைய மக்குபராக்கள், நபிமார்களுடைய மக்குபராக்கள் அன்று அப்படினால் குர்ஆனில் 5 இடங்களில் பறக்க செய்யப்பட்ட பூமி என்று சொல்லப்பட்ட அதிவிசேஷமான மண் அந்த பலஸ்தீனுடைய மண். சொன்னாங்க ஊழல் துமிழர்கள், முதலாவது துமிழா அமைய பெற்ற பூமி பலஸ்தீனுடைய பூமி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 16 மாதங்கள் அல்லது 17 மாதங்கள் அல்லது 18 மாதங்கள் பைத்துல் முக்கத்தஸை கிபிலாவாக கொண்டு தொழுகை நடத்தி இருக்கிறார்கள். சாதாரணமானவர்கள் அல்ல, கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட பூமி தெரியுமா? லம்மா ஃபரக சுலைமான் இப்னு தாவூத் மின் பினாஹி பைத்தில் மக்தஸ். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பைத்துல் முக்கத்தஸை கட்டி முடித்ததற்கு பின்னால் மூன்று துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். நீதத்தை போன்ற நீதம் நான் செலுத்த வேண்டும். ரப்பே நீதத்தை எனக்கு நீ நசீபாக்க என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் கொடுத்தான் யாருக்கும் கொடுக்கப்படாத, இதுக்கு பின்னால் கொடுக்கக்கூடாத ஒரு ஆட்சி எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக அல்லாஹ் கொடுத்தார் ஹஜ்ரத் சுலைமானுக்கு முழு உலகத்துடைய ஆட்சியையும் கொடுத்தார். அது போன்ற ஆட்சி அதற்கு முன்னால் கொடுக்கப்படவும் இல்லை, கியாமத்து வரைக்கும் இதற்கு பின்னால் யாருக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. கொடுப்பாடல்லாம் மூன்றாவது ஒரு துவாவை கேட்டார்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். வல்லா யத்திய ஹாதல் மஸ்ஜித அஹதுல் லா யுரீது இல்லா ஸலாத ஃபீஹி இல்லா ஹரஜ மின் துனூபிஹி கயௌமின் வலதத்ஹு உம்முஹு ஸஹீஹு தர்ஹீப். சொன்னார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலம் கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த ஒன்னுடைய வீடு இந்த பைத்துல் முக்கத்தஸுக்கு யார் யாரெல்லாம் ஒரே நல்லோடு தொழுகையை நாடி யாரு பைத்துல் முக்கத்தஸுக்கு வந்து ரெண்டு ரக்அத் யாருக்கு தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கணுமோ அவருக்கு நீ கொடுக்க வேண்டிய கூலி என்ன தெரியுமா? அன்று பிறந்த பாலகனை போன்று அவருடைய ஒட்டுமொத்தமான பாவங்களையும் மன்னித்து நீ அனுப்ப வேண்டும் என்ற துவாவை கேட்டார்கள். சுபஹானல்லாஹ், எந்த கூலி ஹஜ்ஜி உம்ராவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த கூலியை வெறுமனே பைத்துல் முக்கத்தஸில ரெண்டு ரக்அத் தொழுகிறவர்களுக்கு கொடுக்கிறான் என்றால் எப்படிப்பட்ட பூமியாக இருக்கும் பலஸ்தீனுடைய பூமி? எப்படிப்பட்ட மஸ்ஜிதாக இருக்கும் அந்த பைத்துல் முக்கத்தஸ் என்ற அந்த மஸ்ஜித்? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே சகோதரர்களே, இப்பொழுது நாம் வர வேண்டியவர் என்ன தெரியுமா? ஏன் இந்த யகூதிகள் பலஸ்தீனில் கண் வைத்தார்கள், கை வைத்தார்கள்? முப்பத்திரிங்கள் ஆச்சரியமான ஒரு விளக்கத்தை எழுந்தார்கள். கண்ணியமானவர்களே, இன்று நாங்கள் சரித்திரம் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். விளங்கியவர்கள் கூட இதனுடைய உண்மை தன்னை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். முதலாவது விளங்க வேண்டியது யகூதிகள் யார்? கண்டியமானவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னதை 1400 வருடங்களாக சாதாரணமான அயோக்கியர்கள் காட்டு பிராந்திகள் அல்ல. இன்றுதான் முழு உலகமும் அவர்களுடைய காட்டு பிராந்தி கணக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1400 வருடங்களாக குர்ஆனும் ஹதீஸும் இவர்கள் யார் என்பதை பறை காட்டிக் கொண்டே இருக்கிறது. சாதாரணமாக இன்று சிறுவர்களை கொலை செய்வதை பற்றி பெரிதாக பேசுகிறோம். கிட்டத்தட்ட 8000-9000 அல்லது 10000 பச்சிலம் குழந்தைகளை பரிதாக பரிதவிக்க கொலை செய்து தள்ளினார்களே கண்ணியமானவர்களே, இதை பெரிதாக பேசுகிறோம். இவர்களுடைய இதைவிட பயங்கரமான சாதனை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், 300 நபிமார்களை கொலை செய்த பாவிகள். 300 நபிமார்கள். அவர்களையும் கொலை செய்தார்கள். எப்படி கொலை செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் யஹ்யா சுஜூதில் இருக்கும் போது அவருடைய கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஆச்சரியமான ஒரு பொய்ச்சை உலமாக்கள் எழுதுகிறார்கள், 300 நபிமார்களை கொண்ட இந்த பாவிகள் கடைசியாக ரசூலுல்லாஹின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இவர்கள் கொலை செய்தார்கள் என்ற குற்றப்பட்டியல் இவர்களுடைய பேரத்திலே எழுதப்பட்டு விட்டது. சரித்திரமே ஒரு சிந்தனையும் எனக்கு விருப்பமான பகுதி. அந்த பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமானதை வைத்து உலமாக்கள் எழுதுகிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தெரியுமா? எங்களுக்கு எது விருப்பமோ அதை வைத்தே எங்களுக்கு குறி வெட்டுவார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். சமைத்தால் ஆக்கூடிய முன்னல் காலை ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த சாப்பாட்டிலே விஷத்தை கலந்தார். விஷத்தை கலந்தார் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்வதற்கு. சரித்திரத்தை குறித்து அபிஷன் என்று சொல்லக்கூடிய சஹாபி சாப்பாடு வைக்கப்பட்டதற்கு பின்னாலே உடனடியாக சாப்பிட்டார். அந்த இடத்திலே அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான பிரச்சனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அந்த மாமிசத்தை திட்டு வாய்க்குள்ளே திணித்து விட்டார்கள், திணித்து விட்டார்கள், மென்று கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு ரிவாயத் வருகிறது. ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவர்களோடு அந்த வாய்க்குள்ளே இருக்கின்ற மாமிசம் பேசியது, நாயகமே சாப்பிட்டு விடாதீர்கள், எனக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, தொட்டிருக்கார்கள். இரண்டாவது ரிவாயத், வானலோகத்தில் இருந்து வானவர் சோமான் ஜிப்ரீல் உடனடியாக வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொண்டையை பிடித்தார்கள், நாயகமே விழுங்கி விடாதீர்கள், இந்த மாமிசத்துக்குள்ளே விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, துப்பிவிட்டார்கள், துப்பிவிட்டார்கள். சஹரா 3 வருடங்களுக்கு பின்னால் மஸ்ஜிதுல் நபவி ரௌஹா ஷரீஃபுக்குள்ளே ரபீஉல் அவ்வல் சிறை 12 திங்கட்கிழமை லுஹாவுடைய நேரம் வானவர் கோவான் ஜிப்ரீல் தலைமாட்டில் மலக்குல் மௌத் தலைமாட்டில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயுடைய மடியில் கடைசி மூச்சுக்களை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே உனக்கு ஞாபகம் இருக்கிறதா, 3 வருடங்களுக்கு முன்னால் ஹைபருடைய யுத்தத்தில் அந்த யஹூதி பெண் எனக்கு விஷம் கலக்கப்பட்ட அந்த மாமிசத்தை தந்தால் அல்லவா, அதனுடைய ஒரு துளி என்னுடைய தொண்டைக்குள்ளே போய்விட்டது, அதனுடைய வருத்தத்தை இன்று வரைக்கும் ஆயிஷா அனுபவிக்கிறேன் என்றார்கள். மாணவி என்று சொல்லக்கூடிய நரம்பு, அது வந்து ஆட்டுக்கு ரத்தத்தை எடுத்து இஷ்யூ பண்ணக்கூடிய நரம்பு. ரசூலுல்லாஹ் வைத்தியர்களுக்கெல்லாம் வைத்தியர் பாடம் கற்பித்தார்கள். ஆயிஷா அந்த விஷத்துடைய பவர் என்ன தெரியுமா? ஆட்டுக்கு இஷ்யூ பண்ணுகின்ற அந்த அப்புகள் என்ற நரம்பினால வரக்கூடிய ரத்தத்தை அந்த விஷம் தடுக்குது ஆயிஷா என்றார்கள். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 300 நபிமார்களை கொண்ட பாவிகள் கடைசியாக ரசூலுல்லாஹ்வையும் கொலை செய்தார்கள். இந்த குற்றப்பட்டியல் அவர்களுக்கு மேலால் சுமத்தப்பட்டு விட்டது. கண்ணியமானவர்களே, அமெரிக்காவுடைய முதலாவது பிரசிடென்ட் பெஞ்சமின் பிராங்க்லின்
என்ற முதலாவது பிரசிடென்ட் அமெரிக்காவுடைய 1769
வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருடம் முதலாவது பிரசிடென்ட் அமெரிக்காவுடைய இவர் ஆட்சி கவசப்படுகிறது. 1789 அமெரிக்காவிலே ஒரு மாநாட்டை ஏற்பாடு செய்து யகூதிகளை பற்றி 3 விடயங்களை அவர் வர்ணித்திருக்கிறார். வரலாற்றிலே முக்கியத்துவம் வாய்ந்த உரையாக அது கணிக்கப்படுகிறது. முதலாவது சொன்னார், இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் நரகத்து பேய்கள். எங்களுடைய பாசைகள் செல்வதாக இருந்தால் ஜபானியாக்கள். இவர்களுடைய உள்ளத்தில் கட்டு கதவும் இறக்கம் இருக்காது, இறக்கம் இருக்காது. இரண்டாவது சொன்னார், மாதிரி யகுதிகள் முஸ்லீம்களை மக்களை அழிக்கும் வரைக்கும் இவர்களுக்கு தூக்கம் போகாது, தூக்கம் போகாது. மூணாவதுதான் அவருடைய வர்ணனை ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக முழு உலகமும் இன்று தூக்கி பார்க்கின்ற அளவுக்கு உண்மையை புகட்டிருந்ததாக இருந்துச்சு. மூன்றாவது சொன்னார்கள், யார் தெரியுமா? மக்களுடைய இரத்தத்தை உரிந்து குடித்தார்கள், மக்களுடைய இரத்தத்தை உரிந்து குடிக்க ஆசைப்படுவார்கள். இவர்கள் தான் யகூதிகள். கண்ணியமானவர்களே, இன்று முழு உலகமும் பார்க்கிறதே பலஸ்தீனில் ஓடுகின்ற இவர்கள் யார் என்பதை பறை காட்டுகிறது. சொல்லிவிட்டு முழு உலகத்துக்கும் ஒரு பொய்த்தை அவர் சொன்னார். இப்பொழுது அமெரிக்கா உட்பட ஒட்டுமொத்தமான உலக தலைவர்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய நாடுகளில் இவர்கள் இருந்தால் ரெண்டில் ஒன்றை செய்யுங்கள். ஒன்று, இவர்களை அழித்து விடுங்கள், அல்லது இவர்களை நாடு கடத்தி விடுங்கள். எந்த வார்த்தையை சக்கராத்தில் ரசூலுல்லா சொன்னார்களோ, அக்ரிசுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரபு, அரேபிய தீபகற்பத்தை விட்டும் இந்த யகூதிகளை வெளியேற்றிவிடுங்கள் என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லா பறை சாட்டினார்களோ, அதே வார்த்தையை அந்த பெஞ்சமின் பிரான்க்லின் என்று சொல்லக்கூடிய முதலாவது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், நீங்க இந்த வேலையை செய்யவில்லை என்றால் 100 வருடம் ஒரு 100 ஆண்டு இவர்களுக்கு அவகாசம் கொடுத்தீர்கள் என்றால் முழு உலகத்துடைய பொருளாதாரத்தையும் இவர்களுக்கு கீழால் கொண்டு வருவார்கள். முழு உலகத்துடைய ஆட்சியாளர்களையும் இவர்கள் அடிமைகளை போன்று பயன்படுத்துவார்கள். கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னால் அவர் ஆற்றிய உரையை இன்று முழு உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் தான் இந்த யகூதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது அவர்களை சொல்லி முடிக்கிறேன். ஏன் பிரச்சினை கை வைத்தார்கள்? அதற்கு மிக முக்கியமான பாடத்தை மிஹ்ராஜுடைய பயணம் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. ஆரம்பத்தில் சொன்ன விளங்காமல் சரித்திரத்தை விளங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தானே? அவர்களுடைய நபிமார்கள் வந்தார்கள் அல்லவா? சுபஹானல்லாஹ், உண்மை சத்தியம். நூற்றுக்கணக்கான நபிமார்கள் இருந்தார்கள், சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. கண்ணியமான அந்த ஒட்டுமொத்தமான வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும், மக்கத்தில் முக்கரமாவில் இருந்து அல்லாஹ் ரசூலுல்லாஹை மேராஜ் தெரித்தார். மேராஜுக்கு எடுக்கும் போது சரியாக கஅபத்துல்லாவுக்கு நேராகத்தான் முதலாவது வானம், அதுக்கு மேல் 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது, 7வது அந்த வானத்தில் தான் பைத்துல் மக்மூத் கஅபத்துல்லாவுக்கு நேராக இருக்கிறது. அதற்கு மேலால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்மதுல் ரிவாயத், வஃபௌக்கு குல்லிஹின் பஹ்ரோன், ஏழு வானத்துக்கு மேலான ஒரு கடல் இருக்கிறது, அந்த கடலுடைய ஆழம் 500 வருஷ தொலைதூரம், 500 வருஷ தொலைதூரம் ஆழமானது. அந்த கடல்ல தான் இப்போதைக்கு 4 மலக்குமாக நிற்கிறார்கள். அந்த 4 மலக்குமாருடைய பெயர் அமலத்துல் அரிஷ், அரிசை சுமக்கின்ற மலக்குமார்கள். அந்த 500 வருஷ ஆழமான அந்த கடல் அந்த மலக்குமார்களுடைய கெண்டை கால் வரைக்கும் தானால் அந்த தண்ணீர் இருக்கும். அவர்களுடைய தோல் புஜத்தில் தான் அப்படி அரிசி இருக்கிறது, அதுலதான் அப்படியே குறிச்சி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு கேள்வி எழுப்பும் இப்ப அதை கல்பத்துள்ளாவுக்கு நேராக இருக்கின்ற அரசுக்கு அல்ல, ரசூலுல்லாவை நேரடியாக எடுத்தாமல் எதற்காக பைத்துல் முக்கத்திற்கு எதிர்த்து அல்ல அங்கிருந்த ரசூலுல்லாவை நேராட்டி கெடுத்தார். ஆச்சரியமான இராவலி மேராஜுடைய பயணத்தை பற்றி பேசுகின்ற சூரா, அந்த சூராவுடைய பெயர் சூரத்துல் இஸ்ரா. அந்த சூராவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, சூரத்து பனி இஸ்ராஇல். பனு இஸ்ராஇல் யாரு? யெகூதிகள். இந்த பெயர் ஏன் அந்த சூராவுக்கு வந்தது? காரணம் இருக்கிறார்கள் முப்பத்திரீங்கள், ரசூலுல்லா மக்காவுடைய நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால் நான் தான் கடைசி நபி, இதற்கு பின்னால் நபி கிடையாது என்ற அந்த உலக தௌஹீதுடைய அந்த நுபுவத்துறை உழைப்பை மேற்கொண்ட நேரத்தில் இந்த யகூதிகள் பரிகாசப்படுத்தினார்கள். இவர்கள் மக்காவுக்கு, இந்த குறைசிகளுக்கு, யாருமே ஆட்சி செய்ய விரும்பாத அயோக்கியர்களுக்கு, பச்சிடம் பெண் குழந்தைகளை கதற கதற உயிரோடி குடிநம்பி தொலைக்கின்ற இந்த கொஞ்சம் பேருக்கு நபியாக வந்துட்டு இவர்தான் கடைசி நபி என்று இவர் தீட்டிக் கொண்டிருக்கிறாரு. எங்களுடைய இடம் இருக்கிறது முக்கத்தான் சும்மா கொஞ்சம் பேருக்கு மக்காவுக்கு நபியாக வந்து கொண்டு ஒட்டுமொத்தமான நபிமார்கள் நிறைய எங்களுடைய பண் இது இருக்கிறது, இதை விட்டு விட்டு அவர் அதை பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். இந்த வார்த்தை அல்லாவுக்கு பிடிக்கவில்லை. இந்த வார்த்தைக்கு பதிலடி கொடுக்கணும் என்பதற்காக வேண்டித்தான் பயணத்தில் நேரடியாக எடுக்காமல் எந்த இடம் எங்களுடைய மண் என்று சொன்னார்களோ அந்த இடத்துக்கு அல்லாஹ் ரசூலுல்லாவை எடுத்து மாத்திரம் அல்ல, 126,000 நபிமார்களையும் பைத்துல் முக்கத்தஸுக்கு அல்லாஹ் இறக்கினார். கர்த்தர் எல்லோருக்கும் தெரியும், தெரியும், 124,000 நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் இமாமத் செய்தார்கள். இப்போது புரிகிறதா? ஒவ்வொரு இஸ்லாத்துடைய காரியத்திலே மிகப்பெரிய புத்திமணியும் பொய்த்தும் படித்தலையும் இருக்கிறது. அவர்கள் சொன்ன வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த தெருப்படி ஏயகூதிகளே நகராக்களே, நீங்கள் சொன்னீர்கள் இது எங்களுடைய பூமி என்று நிரூபித்துவிட்டார். ஆட்சியை பறித்து நாங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற கண்டனத்திலான விளக்கினுடைய பூமியிலே இவர்கள் கை வைத்தார். கண்ணியத்துக்குரியமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அது அவர்களுக்கு சொந்தமான பூமி அல்ல, இருந்துட்டு போகட்டும் அது பிரச்சனை அல்ல, அதற்கு சொந்தக்காரர்கள் முஸ்லீம்களாகிய நாம் மட்டும்தான். பைத்துல் முக்கத்தஸ் அது வக்ஃப் செய்யப்பட்ட பூமி, அது யாருக்கு முடித்துக் கொண்டார் முடியாது, அது அல்லாஹ்வுடைய ஆலயம், அதை நிர்வகிப்பதற்கு அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் மட்டும்தான் தகுதி என்பதை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே கண்ணியத்துக்குரியமையான பெரியவர்களே, சகோதரர்களே, எது நடந்தாலோ எது நடந்தாலோ என்ன அழிவு நடந்தாலும் என்ன தாக்குதல் நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் சத்தியமாக சொல்கிறேன், அந்த மண் அந்த பூமி முஸ்லீம்களுடைய கரத்திற்கு வந்தே தீரும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அதற்குரிய உறுதிப்பாட்டைத்தான் இன்று பலஸ்தீன் மக்களிடத்திலே ஏன் பெரியவர்களை விடுவோம் சச்சிதம் குலத்தையுடைய வார்த்தையிலிருந்து விளங்குகின்ற வார்த்தர். நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு வழியதான், முழு திருலங்காவுடைய மக்களுடைய ஈமானையும் பலஸ்தீன்ல இருக்கின்ற ஒரு குலத்தையுடைய ஈமானுக்கு ஈடாகாத அளவுக்கு ஆச்சரியமான ஈமானுடைய வார்த்தைகள். அந்த ஈமானில் எந்த தரத்தில் இருப்பதென்று தெரியாது. முழு உலகமுடைய ஆச்சரியத்தில் இவர்களுடைய ஈமானுடைய உறுதியை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்பு நான் பார்த்திருக்கிறீர்கள், ஒரு பச்சிரம் குழந்தைய ஒரு பிரஸ் மீடியா பேட்டி காண்கிறாள். பிள்ளை கடைக்கு போய்கிறது, எங்கே போயிட்டு வருகிறாய், கடைக்கு போயிட்டு வருகிறே, உனக்கு பயம் இல்லையா, யாருக்கு பயப்பட, பயப்பட தகுதியான ஒருத்தன் ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். இவ்வளவு குண்டுகள் விரிந்து கொண்டிருக்கிறதே, கொத்து கொத்தாக ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருந்து விட்டார்கள், அவருக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? பாரதா கண்ணியமானவர்களே, அந்த பேச்சு நீங்கள் பார்த்திருக்கிற அந்த குழந்தை அவர்களே பேசுகிறது. எந்த வார்த்தைகள் அவர்கள் பாதித்தார்களோ கிரௌடத்தில், அந்த வார்த்தையை அந்த குழந்தை பாதித்தது. சொன்னது அந்த குழந்தை அவர்களுக்கு, போய் இஸ்ரவேலுடைய கழுதைக்கு சொல், அந்த வார்த்தையை நான் பாதிக்கிறேன், அந்த கழுதைக்கு போய் சொல், முடிவாக இருந்தால், வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய விமானம் போர் விமானம் எங்களுடைய தலைக்கு மேலால் பறக்கலாம், ஆனால் அவளுக்கு உண்மையை போய் சொல், நான் சொன்னதாக உங்களுடைய விமானங்களுக்கு மேலால் எங்களுடைய ரப்பு இருக்கிறார். என்னையும் இது எந்த தரத்தில் நிர்பந்தமான அந்த குழந்தை சொல்கிறது, அல்லாஹ்வுமா அவர்களோட முழு உணவும் இருக்கட்டும், முழு வல்லரசுகளும் கைகளுக்கட்டும், ஏன் முழு உலகமுமே சேரட்டும். அந்த குலத்தை சொன்ன வார்த்தை அல்லாஹ்வுமா, யார் அவர்களோட இருந்தாலும் அந்த சனாதனங்களை ஆட்டி படைக்கின்ற ரப்பு அல்லாஹ் எங்களோட இருக்கிறார். இது ஈமான், இது ஈமான் கண்ணியமானவர்களே. ஈமானர் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, ஒரு காலம் வரும் உண்மையான ஈமான்தார்களை பார்க்க வேண்டும் என்றால் ஷாமுக்கு போடுங்கள். கடைசியா ஒரு அறிவிப்பை சொல்லிக் கொடுக்கிறேன். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நயத்தி என்ன நாசி ஜமானு, பலத்திலே ஒரு காலம் வரும் கியாமத்துக்கு முன்னால், அர்ரஜுலு ஹைத்து யரா மின் பைத்தில் மக்தஸு கைரும் லஹு மினத் துன்யா ஜமீஆ. பலஸ்தீனில் ஒரு காலம் வரும், எப்படிப்பட்ட காலம் என்றால், பைத்துல் முக்கத்தத்துக்காக வேண்டி முழு உலகத்தையும் விட்டுக் கொடுப்பார்கள். எங்களுடைய பார்க்கையை சொல்வதாக இருந்தால், முழு உலகத்துடைய தீனை எழுதி கொடுத்து பைத்துல் முக்கத்தத்தை தாருங்கள் என்று கேட்டால், முழு உலகத்துடைய தீனை கிழித்து வீசிவிட்டு பைத்துல் முக்கத்தத்தை நேசிக்கின்ற ஒரு கூட்டம் இந்த மண்ணுக்கு மேலால் உருவாகும் வரைக்கும் கியாமத்து வராது என்றார்கள் பாலமி செல்லார். அதை இன்று அந்த பச்சிலம் குழந்தைகளுடைய உள்ளத்திலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சில விடயங்களை நாம் புரிந்து நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முடிவு என்ன? நிச்சயமாக சத்தியமாக அந்த மண், அந்த பூமி, அது எங்களுடைய கருத்துக்கு வரப்போகிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சத்தியமாக சொல்கிறேன், கடைசி காலம் அவர்களை கல்லும் விரும்பாது, மரமும் விரும்பாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பூமியிலே அனைத்துமே அவர்களை வெறுப்பார்கள், அவர்கள் செய்கின்ற அநியாயத்துக்கு இன்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களை, சகோதரர்களை, நான் கடைசியாக பொய்த்தாக சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்ன புத்திமதி, கியாமத்து நெருங்கிவிட்டது, மௌத்துக்கு தயாராகுவோம், கபருக்கு தயாராகுவோம், ஆகரத்துக்கு தயாராகுவோம். இது போன்ற சோதனைகள், இது உணர்த்துகின்ற பாடம், ஈமானுடைய பாடம். அந்த மக்களுடைய ஈமானை பார்த்து, ஈமானுடைய பாடத்தை படித்து, இந்த பூமிக்கு மேலால் உண்மையான ஈமான்தார்களாக வாழ்ந்து மறைப்பதற்கு நாங்கள் அனைவர்கள் முயற்சி செய்வோமாக. அதற்குரிய தௌஃபீக்கை ரப்போ அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாம் பெற்றெடுத்தவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் அநியாயம் நடத்துகிறதோ ரப்பே, அங்கெங்கெல்லாம் உன்னுடைய உதவிக்கரங்களை நீக்கி அவர்களுக்கு உதவி செய்வாயாக. விசேஷமாக பலஸ்தீனில் இருந்த மக்களுக்கு உன்னுடைய உதவிக்கரங்களை நீக்குவாயாக. முழு சொத்துகளையும் இழந்து, முழு ஆவணங்களையும் இழந்து, அனைத்தையுமே இழந்து, தட்டா தனிமையிலே நகுவோட்டிலே இருந்து கொண்டு கூட, ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ்,
அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் இந்த வார்த்தை மட்டும்தான் தீங்கு உள்ளங்களில் இருந்து வயோதிகள் வரைக்கும் வருகின்ற வார்த்தையாக இருக்கிறப்பே உன்னை நம்பி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உன்னை நம்பியவர்களை நீ சத்தியமாக வீணாக்க மாட்டாயிரப்பே, அவர்கள் உங்களுடைய உதவியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், இதுக்கு மேலாக பார்க்கணும் யா அல்லாஹ், அந்த எதிரிகளுக்கு அந்த அயோக்கியர்களுக்கு உங்களுடைய பார்வையில் கலாக்கதிரில் இதாயத்தில்லை என்றால் அவர்களை அழித்து நாசமாக்கி உலகத்துக்கும் ஒரு பாடத்தை நீ சுமத்துவாயாக, துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக.
For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.